புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான தினம். அது என்ன தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்களின் நினைவு தினம். கண்டிப்பாக இந்த தினத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியங்க. விவேகானந்தர் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்காது. தலை சிறந்த சமய தலைவர்களுள் ஒருவர் விவேகானந்தர் அவங்க. ஏழை மக்களின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் உதவியற்றவர்களின் நலனுக்காக பாடுபட்ட தலைவர்களுள் மிக முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். மக்களின் மனதில் தன்னம்பிக்கை உணர்வை வளர்ப்பதற்காக இவர் எழுதிய ஒவ்வொரு பொன்மொழிகளும் மிக சிறந்தமையாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் கவிஞர் கீதாஞ்சலி மன்றன் அவர்கள் சுவாமி விவேகானந்தர் சிந்தனையும் செயல்திறனும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் கீதாஞ்சலி. அரசு மேல்நிலைப்பள்ளி திருக்கோகர்ணத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இன்று செழுமையும் வீரமும் இளைஞர்களிடத்தில் ஒரு பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி சென்ற விவேகானந்தர் அவர்களின் நினைவு நாள். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி.
மேடம், இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மன தைரியத்தையும் அதே நம்பிக்கை விட்டு விதமாக பல்வேறு செயல்களும் செய்து வந்த நமது விவேகானந்தர் அவருடைய நினைவு தினம் இன்று. அவரை பற்றிய பல தகவல்களையும் விரிவாக எடுத்து கூறலாமே.
கண்டிப்பாக. முதல்ல வந்து நம்ம விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்த்துடலாம். விவேகானந்தர் அவர்கள் ஜனவரி 12, 1863 இந்தியாவில் உள்ள கல்கத்தாவில் வந்து பிறந்திருக்கிறாங்க. அவர் ஒரு சிறந்த தத்துவவாதி துறவியாக இருந்திருக்காரு. இவருடைய தாயின் பெயர் புவனேஸ்வரி, தந்தையின் பெயர் விஸ்வநாத் தத்தா. மேலும் விவேகானந்தரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை வந்து மெட்ரிக் பள்ளி படிப்பை வந்து கல்கத்தாவில் முடிச்சுட்டு பிரசிடென்சி கல்லூரியில் வந்து சேர்ந்திருக்கிறாரு. பிறகு ஒரு வருடம் கழித்து தத்துவம் அது குறித்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்பட்ட காரணத்தினால ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் ஓராண்டு தற்படிப்பையும் முடிச்சிருக்கிறாரு. நம்ம விவேகானந்தருடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு சிந்தனைகள் நிறைந்ததாகவும் இன்றைய கால இளைஞர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சிறந்த போதனைகளை உள்ளடக்கியதாகவும் இருப்பதாக நான் பார்க்குறேன். அதனால தான் அவருடைய பேச்சு 1893 கொடுக்கப்பட்ட அந்த சிறந்த உரையானது இன்றளவும் கூட மக்களிடத்தில் ஒரு மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அது என்ன உரை அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணா, உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும். சிகாகோ நகரத்தில் அவர் உலக மத மாநாட்டிற்காக சென்றிருந்த பொழுது அவர் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கொடுத்த அந்த இரண்டு வார்த்தைகளே அவரது உரைக்கு வந்து மிகச்சிறந்த சான்றாக, அவர் எப்படி ஒரு மத நல்லிணக்கவாதியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது. என்ன வார்த்தைகள்? சகோதர சகோதரிகளே என்ற அந்த இரண்டு வார்த்தைகள் தான். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த இரண்டு வார்த்தைகளை கூறுறதுக்கு முன்னாடி அந்த அரங்கத்தில் அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய வெளி தோற்றத்தை பார்க்கும் பொழுது, அங்கே இருந்த யாருக்குமே வந்து அவர் மேலே பெரியதாக ஒரு அபிப்பிராயம் ஏற்படவில்லை. அந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த அரங்கமே கைத்தட்டல்களால் நிறைந்தது. அந்த கைத்தட்டல்கள் இன்றும் ஓயவில்லை என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அவரோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, சிறு வயதிலிருந்தே ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற அந்த மூன்று கேள்விகளை வந்து தனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை வந்து நான் சொல்ல போகிறேன். உண்மையான கதை. அவருக்கு 8 வயதாக இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்ததாம். அந்த மரத்தில் வந்து ஏறக்கூடாது ஏறக்கூடாது அப்படின்னு அந்த வழியில் போன ஒரு முதியவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாராம். கூட இருந்த அவரோட விளையாண்டுக்கிட்டு இருந்த மற்ற நண்பர்களும் என்ன பண்ணாங்களாம், அந்த முதியவர் சொன்னதை கேட்டுட்டு ஆமாம் நாம இன்னும் ஏற வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். விவேகானந்தர் மட்டும் என்ன பண்ணாராம், கேட்கலையாம், கேட்காம இல்லை நான் ஏறுவேன் அப்படின்னு இருந்தாராம். அப்போ அந்த முதியவர் சொன்னாராம், அந்த மரத்தில் ஏறாத, அதில் பேய் இருக்கு, உன்னை பிடிச்சிக்கும், கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கிறார். உடனே நம்மளுடைய விவேகானந்தர் தான் ரொம்ப துணிச்சல் மிக்கவர் இல்லையா, ஏறிட்டார், மரத்தில் வேக வேகமாக ஏறிட்டார். கூட இருந்த மற்ற நண்பர்கள் எல்லாம் என்ன அவர் சொன்னதை கேட்காம நீ பாட்டுக்கு மேலே ஏறிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஏறி பார்க்கணும், நான் ஏறி இங்கே உண்மையாகவே பேய் இருக்குதா அப்படின்றத நான் பார்க்கணும், அடுத்தவர்கள் சொல்வதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது, ஒருவேளை பெரியாரின் தாக்கம் அவருக்கும் ஏற்பட்டதோ என்னவோ தெரியவில்லை, அதனால தான் ஏன், எதற்கு, எப்படி என்பதை தான் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத அவர் 8 வயதிலேயே இருந்திருக்கிறாரு. ஒரு நம்ம அவரை வந்து ஒரு வட இந்திய பெரியார்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய விவேகானந்தரை. அது மட்டும் இல்லாமல் புத்தகங்களுக்கு வந்து அவர் ரொம்ப வந்து மதிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு வந்து சிக்காகோ நகரம் சென்றிருந்தார் இல்லையா, அப்போ ஒரு நூலகம் போயிருந்தாராம். போகும் பொழுது அங்கே எல்லா விதமான நூல்களையும் ஒரு நாளுக்கு அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நூல்களையும் எடுத்துகிட்டு போவாராம். எடுத்துகிட்டு போய் அன்னைக்கே கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடுவாராம் எல்லா நூல்களையும். அப்போ அந்த நூலகத்தில் இருந்த ஒரு பெண்மணி ஊழியர் வந்து கேட்டாங்களாம், நீங்கள் எதுக்காக எடுத்துகிட்டு போறீங்க, எடுத்துகிட்டு போறீங்க, ஒரே நாளே கொண்டு வர்றீங்க, படிக்கவும் மாட்டீங்க, அப்புறம் எதுக்காக, இல்லை நான் எல்லா புத்தகங்களையும் படித்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த லேடிக்கு வந்து பயங்கர ஷாக்காம், எங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் இந்த இதில் என்ன இருக்குதுன்னு அவங்க ஆரம்பிக்கும் பொழுதே, அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் முடித்திருந்தாராம். அப்போ அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்ததாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரேஷியஸான ரீடராக வந்து நம்மளுடைய விவேகானந்தர் இருந்ததை பார்க்கலாம். அதனால் தான் அவர் சொன்னாரோ என்னவோ, ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது ஊரில் ஒரு சிறைச்சாலை நிச்சயமாக மூடப்படும் அப்படின்றத அவருடைய லைஃப்பில் உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் இது பண்ணியிருக்கிறாரு. ஆன்மீகத்துக்குள்ளே விவேகானந்தர் இருந்தார் அப்படின்றத அவங்களுடைய அம்மா அங்கீகரித்திருக்கிறாங்க. நான் ஆன்மீகத்துக்குள்ளே போக போகிறேம்மா அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நீ உண்மையாகவே ஆன்மீகத்துக்குள் போவதற்கு தகுதியானவரா அப்படின்றத அவங்க அம்மா டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்பியிருக்கிறாங்க. விவேகானந்தா அந்த கத்தியை எடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அப்போ அவர் நரேந்திரநாத் இல்லையா, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் விவேகானந்தர் நரேந்திரநாத், அந்த கத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த கூர்மையான பகுதியை தன்னை நோக்கியும் வந்து மழுங்கடிக்கப்பட்ட அந்த பகுதியை வந்து தன்னுடைய அம்மா பக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய அம்மா சொன்னாங்களாம், நீ வந்து ஒரு ஆன்மீகவாதியாக போவதற்கு முழு தகுதியும் பெற்றுவிட்டாய், ஏன்னா உன்னுடைய வழியை வந்து அடுத்தவர்கள் மேல் செலுத்தாமல் உனக்குள் வைத்து கொள்ள வேண்டும், அது உன்னுடைய வழி அப்படின்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுல நீ வந்து உண்மையாகவே வந்து இப்போ வந்து மனதார நினைக்க ஆரம்பித்து விட்டாய், அதனால் நீ ஆன்மீகவாதியாக போவதற்கு முழு தகுதியும் பெற்றுவிட்டாய் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களாம். விவேகானந்தரை பொறுத்தவரை ஆன்மீகம் அப்படின்றது தன்னைத்தானே அறிந்து கொள்வது. ஒரு ஆன்மீகம் அப்படின்றது கோயிலுக்கு போனோமா வழிபாட்டோடு அப்படியே முடிச்சிட்டோமா அப்படின்றது நிச்சயமாக இல்லை. ஒரு ஆன்மீகவாதிக்கு இதையெல்லாம் வழிபடுதல், அடுத்தவர்களை வழிபட வைத்தல், இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக விவேகானந்தர் நினைத்தார். அது என்ன பொறுப்பு, மனித வளத்தை மேம்படுத்துதல், மனித ஆற்றலை மேம்படுத்துதல், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதே சிறந்த ஆன்மீகம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. நம்ம வந்தோம் இருந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்றது கிடையாது, ஏதோ ஒரு வகையில் அடுத்த உயிர்களுக்கு நாம் பயனுள்ள வகையில் இருந்திருக்கமா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு விவேகானந்தர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்கிறாராம். அவர் மதம் அப்படின்றத கூட எந்த வழியில் பார்த்துருக்காருனா, ஆன்மீகம் அப்படின்ற வழியில் தான் பார்த்துருக்காரு. அவரை பொறுத்தவரை மதம் என்பது ஆன்மீகம், அதன் வழியே மனித வளத்தை ஆற்றலை மேம்படுத்துவது மட்டுமே ஒரு சிறந்த நோக்கம். அதை விடுத்து வழக்கமான சடங்குகளை வந்து பின்பற்றுவதில் எந்த விதமான பலனும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை அப்படின்றத விவேகானந்தர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இது மாதிரியான கருத்துகள், இது மாதிரியான தாட்ஸ் அவருக்குள்ள வேரூன்றி இருந்ததற்கு காரணம் அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரிடம் விவேகானந்தர் ஒரு முறை ஒரு கேள்வியை கேட்டார், நீங்கள் கடவுளை பார்த்ததுண்டா? அதற்கு ராமகிருஷ்ணரின் பதில், ஆம் நான் பார்த்திருக்கிறேன், அக்கடவுள் என்னிடம் உள்ளது. அன்பானவர்களின் வழியை நான் எனதாக காணும் பொழுது நான் கடவுளை காண்கின்றேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விவேகானந்தர் வந்து மதம் ஆன்மீகம் எல்லாத்தையுமே வந்து ஒரு மத அடிப்படையில் பார்க்காமல் அதை மனிதத்தின் அடிப்படையில் விவேகானந்தர் பார்த்ததற்கு காரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அப்படின்னு எனக்கு தோணுது.
இளைஞர்களுக்கு விவேகானந்தர் செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கார். அவர் செய்த ஒரு வழிமுறைகள் அப்படிங்கிற வகையில் இளைஞர்களுக்கு என்ன சொல்லி அவரை வந்து ஊக்கப்படுத்துறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லாமே.
நிச்சயமாக இளைஞர்கள்ட்ட வந்து இன்றளவும் வந்து விவேகானந்தருடைய அந்த கருத்துக்கள் வந்து வேரூன்றி வலுவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் அவருடைய பிறந்த நாளை நாம் இளைஞர்கள் தினமாக இன்றளவும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இளைஞர்கள் மீது ஒரு பெரிய அபிப்பிராயத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கையையும் விவேகானந்தர் வைத்திருந்தார். அதனால்தான் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். இளைஞர்களுக்கு அவர் சொல்வது என்ன? ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். முதலில் ஒரு இளைஞன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், அதன் வழியே சமுதாயத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் விவேகானந்தர் இன்றைய இளைஞர்களுக்கு விட்டு சென்ற மிகச்சிறந்த வார்த்தைகளாக நான் பார்க்கின்றேன். உன்னை நீ உயர்த்திக்கொள், அதன் வழியே இந்த சமுதாயத்தை உயர்த்திக்கொள். அதை தாண்டி ஒரு யோசனையை எடுத்துக்கொள், அந்த ஒரு யோசனையை உன் வாழ்க்கையாக ஆக்கு, அதை நினைத்துப்பார், கனவு காண், அந்த எண்ணத்தில் வாழ். மூளை, தசைகள், நரம்புகள், உன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் அந்த எண்ணத்தால் நிறைத்திடு. மற்ற எல்லா யோசனைகளையும் விட்டுவிடு. இது வந்து விவேகானந்தருடைய ஒரு மிகச்சிறந்த சிந்தனை. இதை வந்து அவர் இளைஞர்கள்கிட்ட தான் வந்து அடிக்கடி வற்புறுத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார். உன்னை நீ நம்பு, ஏதோ ஒரு இலக்கு எடுத்துக்கோ, அந்த இலக்கை நோக்கி மட்டும் பயணம் செய். அந்த இலக்கை தாண்டி வேற எதையுமே வந்து நீ டைவர்ட் ஆகி யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு சொன்னார். இதுக்கும் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவர் சிக்காகோ சென்றிருந்த பொழுது ஒரு ஏரியில் வந்து சில குழந்தைகள் வந்து முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்து மிதந்து வந்துகிட்டு இருந்திருக்கு, அதை வந்து தூக்கி தூக்கி சுட ட்ரை பண்ணியிருந்துருக்குறாங்க. ட்ரை பண்ணும் பொழுது யாராலையுமே ஒரு முட்டையோட கூட சரியாகவே வந்து சுட முடியலை. அப்போ விவேகானந்தர் போயிட்டு டக்குன்னு எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, துப்பாக்கி எடுத்து கட கட கடகடன்னு எல்லாத்தையும் வரிசையாக சுட்டிருக்காரு. அங்கே இருந்த குழந்தைகள் இளைஞர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுது விவேகானந்தர் சொன்னார், எனக்கு வந்து கவனம் கவனச்சிதறல் அப்படின்றது கிடையாது, என்னுடைய இலக்கு அந்த முட்டை ஓடுகளை அடிக்க வேண்டும் அப்படின்றது, அந்த இலக்கை மட்டுமே நான் எனது நோக்கமாக கொண்டிருந்தேன், அதனால தான் என்னால் அடிக்க முடியும். இதைத்தான் அவர் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்கிறார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள்னு பார்த்தோன்னா செல்ஃபோன் அப்படின்றதுல ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. செல்ஃபோனில் வந்து எந்த விதமான கவனத்தையும் உங்களால் கொண்டு வரவே முடியாது. அதிலிருந்து மீண்டு வாருங்கள், புத்தகங்களை கையில் எடுங்கள். அப்புத்தகத்தின் வாயிலாக மட்டுமே உங்களுடைய இலக்கை உங்களால் அடைய முடியும், கவனச்சிதறலிலிருந்து உங்களால் மீள முடியும். இதை விவேகானந்தரின் வாயிலாக நானும் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே இளைஞர்களே, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆகிறாய். சாதி மத இன பேதங்களை கடந்து ஒன்றுபட்ட கலாச்சாரமே நம் பாரத கலாச்சாரம். இங்கு மலிவான சிந்தனைகளுக்கு சற்றும் இடமில்லை. பணம், பதவி, புகழ் இது போன்ற சாதாரண இலக்குகளை விடுத்து உலக நன்மை என்ற உயர்ந்த நோக்கத்தை கையிலிடு. வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி இளைஞர்களே, விவேகானந்தர் அவர்களின் வழிகாட்டுதல் படி உங்களது வாழ்க்கை பயணம் தொடரட்டும். ஓயாத அலையாக கன்னியாகுமரியில் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையோடு நின்று கொண்டிருக்கின்ற விவேகானந்தர் அவர்களை நமது வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் அவரது போதனைகளை பின்பற்றி நமது வாழ்வில் வெற்றி கொள்வோம்.
இளைஞர்களின் வழிகாட்டியாகவும் மிக சிறந்த ஒரு சிந்தனையாளராகவும் விளங்கிய விவேகானந்தரின் நினைவு தினத்தில் அவரை பற்றிய பல்வேறு தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
விவேகானந்தர் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அவரை பற்றி பல்விதமான செய்திகளை கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும், தொடர்ந்து இது போன்ற தகவல்களை ஒளிபரப்பி வரும் புதுகை பண்பலைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சுவாமி விவேகானந்தர் சிந்தனையும் செயல்திறனும் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் கவிஞர் கீதாஞ்சலி மன்றன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.